எங்களுடைய சத்சங்கத்தை என்னுடைய இரு குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 18 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லை திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர் கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மீகரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தென்வந்திரி பொய்யூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் பொய்யூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே சமாதியிற் சேந்தனர் உம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சொருவ சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்றைய சத்சங்கத்தை நாங்கள் இன்றைய சிறப்பான தினமான தைப்பொங்கலுடன் தொடங்குவோம். இன்று தமிழருக்குரிய தை முதலாம் தியதி தைப்பொங்கல் திருநாள். அந்த நாளை இப்போது எங்களுடைய மற்றைய நாடுகளில் இருப்பவர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு இன்னும் 4 மணித்தியாலங்கள் இருக்கின்றன. இந்த தைப்பொங்கல் எல்லோருக்கும் நன்றாக அமைய வேண்டும். எல்லோரும் இந்த இக்கட்டான கொரோனா நிலையில் இந்த தைப்பொங்கலை அவர்களுக்கு முடிந்தளவு நன்றாக குடும்பத்துடன் கொண்டாடி சந்தோஷமாக இந்த நாளை கழிப்பதற்கு எல்லாம் வல்ல பாபாஜியின் அருளை வேண்டுவோம். எல்லோருக்கும் எங்களுடைய பொங்கல் வாழ்த்துக்கள். இப்போது நாங்கள் சத்சங்கத்துக்குள் நுழைவோம். முதலாவது கேள்வி ஒன்று வந்ததை வைத்து இந்த சத்சங்கத்தை தொடங்கி மற்றைய விடயங்களுக்கு செல்கின்றேன். இந்த கேள்வி வந்தது எங்களுடைய நாடி 3 நாடிகளை பற்றி சிறு விளக்கம் தரும்படி ஒரு அன்பர் கேட்டிருந்தார். மலேசியாவிலிருந்து அந்த மூன்று நாடிகளை பற்றி அவர் கேட்டது. எங்களுடைய உடலில் 3 நாடிகள் இருக்கின்றது. அந்த நாடிகளை பற்றிய சிறிய விளக்கம். நிச்சயமாக 3 நாடி ஓடுகின்றது. இடக்கலை பின்கலை சுழுமுனை என்ற நாடிகள் மிகவும் முக்கியமான நாடிகள். பல நாடிகள் இருக்குது. 72,000 நாடி நரம்புகள் இருக்குது. அதில் 3 முக்கியமான நாடிகள் இடது சுவாசம் வலது சுவாசம் நடு சுவாசத்தை எடுத்து செல்லும் இடக்கலை பின்கலை சுழுமுனை என்று சொல்லுவோம். இந்த 3 நாடிகளையும் கூடுதலாக எங்களுடைய சித்த வைத்தியர்கள் ஆயுர்வேத வைத்தியர்கள் மக்கள் அவர்களிடம் மருந்துக்கு செல்லும்போது அவர்கள் மக்களின் வருத்தங்களை கைகளை வைத்து நாடி பிடித்து பார்த்து அவர்களுக்கு என்ன நடைபெறுகின்றது அவர்களுடைய உடலில் என்பதை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். இந்த 3 நாடிகளையும் வைத்து அவர்கள் கண்டுபிடிப்பது என்னவற்று என்றால் அவர்களுக்கு அந்த நேரத்தில் வேலை செய்யும் நாடி வாத நாடியா பித்த நாடியா கப நாடியா என்று கண்டுபிடிப்பார்கள். இது முறையே இடகலை பின்கலை சுழுமுனையாக இடகலை சுழுமுனை பின்கலையாக தொழிற்படுகின்றது. ஆகவே இந்த வாத நாடி என்பதை அவர்கள் கண்டுபிடிக்கும் போது கைவிரல்களை நாடியில் வைத்து அந்த வாத நாடி என்னவற்றால் உண்டாகின்றது என்பதா என்றால் வாயு, அதாவது காற்றின் அழுத்தம் உடலில் இருந்தால் அந்த வாத நாடி வேலை செய்யும். பித்த நாடி வேலை செய்வதற்குரிய காரணம் நெருப்பு. கப நாடி வேலை செய்வதற்குரிய காரணம் நீர். ஆகவே இந்த மூன்றையும் எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால் காற்று நெருப்பு நீர் இது பஞ்ச பூதங்களில் 3. மீதியாக இருக்கும் பஞ்சபூதம் ஆகாயமும் நிலமும். ஆகவே நாங்கள் பலமுறை பார்த்து விட்டோம், எங்களுடைய உடற்சேர்க்கை பஞ்சபூதங்களால் ஆனது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அண்டத்திலும் அதான் அண்டமும் அந்த சேர்க்கையால் தான் இருக்கின்றது, பிண்டமும் அந்த சேர்க்கையால் தான் இருக்கின்றது. ஆகவே தான் அண்டத்திலிருந்து பிண்டம் வந்தது என்பது வாசகம் சைவ சித்தாந்தத்தில். இப்போது நீங்கள் இதை பார்க்கும்போது, பிண்ட அண்டத்தை எடுத்து பார்க்கும்போது, ஆகாயம் மேலே இருக்கின்றது, நிலம் கீழே இருக்கின்றது. அது ரெண்டும் ஒரு அசைய முடியாத ஒரு பொருளாகவே இருக்கின்றது. நிலம் நிலமாகவே இருக்கின்றது, ஆகாயம் ஆகாயமாகவே இருக்கின்றது. ஆனால் அதைவிட இருக்கின்ற மூன்று ஐந்து பூதங்களின் மிச்ச மூன்று பூதங்களான காற்று, நெருப்பு, நீர் மூன்றும் அசையக்கூடியது, அண்டத்தில் அசையக்கூடியது. அதே போல்தான் மனிதனின் உடலிலும் இந்த ஐம்பூதங்களால் செயற்கையால் ஆன உடலில், எங்களுடைய உடல் தளமாக பூமியும் உடலின் மேல் பகுதியில் ஆகாயமும் இருக்கின்றது. ஆனால் அதை விட்ட மிச்ச மூன்று பூதங்களான காற்று, நீர், நெருப்பு தான் அசையும் பூதங்கள் என்று சைவ சித்தாந்தத்தில் குறிப்பு தரப்பட்டிருக்கின்றது. இந்த அசையும் பூதங்கள் எங்களுடைய உடலில் எப்பவும் அசைந்து கொண்டே இருக்கும். அதாவது இந்த ஐந்து இந்த மூன்று பூதங்களும் அசையக்கூடிய நிலையில் இருக்கும் பூதங்கள். காற்றாக இருந்தாலும் சரி, நெருப்பாக இருந்தாலும் சரி, நீராக இருந்தாலும் சரி. அப்போ இந்த மூன்று இந்த அசையும் சேர்க்கையில் தான் எங்களுடைய உடலின் உள்பாகங்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றது பஞ்சபூதங்களால். அப்போ அந்த மூன்றுலையும் எது கூடி இருக்கின்றதோ அந்த நிலையில், கூடியிருப்பது அந்த உடலுக்குரிய வருத்தமாக வைத்தியர்களால், சித்த வைத்தியர், ஆயுர்வேத வைத்தியர்களால் கண்டுபிடிக்கப்பட்டு அதற்குரிய மருந்துகள் கொடுக்கப்படுகின்றன. ஆகவே இதில் நான் அந்த அன்பருக்கு சொல்லும் கருத்து என்னவென்றால், அண்டத்திலேயே இருந்தாலும் சரி, பிண்டத்திலேயே இருந்தாலும் சரி, இந்த ஐந்து பூதங்களுமே, இந்த ரெண்டையுமே செயல்படுத்துகின்றது. இந்த ஐந்து பூதங்களால் ஆனது தான் அண்டமும் பிண்டமும் என்பதை இந்த கேள்வி மூலம் அவருக்கு சொல்லுகின்றேன். அடுத்தது இன்னொரு கேள்வி வந்தது, அதை பற்றி, அது ஒரு பெரிய டாபிக் என்றால் பெரிய நேரம் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம். ஆனால் அவர் சுருக்கமாக, அவரை பொறுத்தவரையில் அது சுருக்கமான கேள்வி, என்னை பொறுத்தவரையில் அது மணிக்கணக்காக பேசலாம். அதாவது அவர் கேட்ட கேள்வி, சிவ தத்துவத்தை பற்றி சில விஷயங்கள் சொல்லுங்கள் ஐயா என்று. இதை பற்றி நாங்கள் ஓரளவு விரிவாக முன்றி பார்த்து விட்டோம். இது சைவ சித்தாந்தத்திலேயே மிகவும் அற்புதமான முக்கியமான விஷயம். இதை ஒரு சிறிய நேரத்தில் சொல்லிவிட்டு முடிக்க முடியாது. அப்படி இருந்தாலும் அவர் கேட்டதற்காக இன்றைய தைத்திருநாளில் அவருக்கு அந்த சிவ தத்துவத்தை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை மாத்திரம் கொடுக்கின்றேன். அதை பற்றி விரிவாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் முதலில் பல மாதங்களின் முன். இருப்பினும் அவருடைய கேட்டதற்காக ஒரு சிறிய தகவல்களை நாங்கள் பார்த்ததில் அவருக்கு கொடுக்கின்றேன். அதாவது எங்களுடைய வாழ்க்கையே 36 தத்துவங்களால் ஆனது என்று சைவ சித்தாந்தம் வரையறுத்து கூறியிருக்கின்றது. இதில் சிவ தத்துவம்தான் மேன்மையான தத்துவம். இதை நாங்கள் மூன்று மாயைகளில் முந்தி பார்த்திருக்கின்றோம். அசுத்த மாயை, சுத்த மாயை, அசுத்த மாயை, பிரகிருதி மாயை. அவர் கேட்ட கேள்வி சுத்த மாயைக்குள் போகின்றது. அதாவது சிவ தத்துவம், இறையின் நிலை உடைய தத்துவம். அதை விளங்கப்படுத்துவதற்கு அந்த முக்கியமான முப்பொருள் உண்மையை சொல்லித்தான் கொஞ்சம் விளக்கமாவது இந்த சத்சங்கத்தில் அவருக்கு கொடுக்கலாம். முப்பொருள் உண்மை என்று சொல்வது பதி, பசு, பாசம், இறைவன், உயிர், மலம். இந்த முப்பொருள் உண்மை அனாதியானது என்றால் அதுக்கு தொடக்கம் கண்டுபிடிக்க முடியாதது. இந்த மூன்று உண்மை பொருள்களும் தான் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கோட்பாடு. அதில் நாங்கள் பார்க்கும்போது இப்போது பதி, பசு, இந்த மூன்றும் உண்மை பொருள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இதில் பதியும் பசுவும் உயிர் உள்ள பொருள், பாசம் என்று சொல்லப்படும் மலம் உயிரற்றது, சடப்பொருள். அது ஒரு வகையான விஷயம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். மற்றது நாங்கள் பதியையும் அதாவது கடவுளையும் உயிரையும் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், கடவுள் என்பது மேலான நிலையில் உள்ளவருடைய அந்த கடவுள் என்ற பதி எல்லா விடயத்தையும் அறிந்த ஒரு நிலை, பேரறிவான நிலை. ஆனால் பாசம் என்று பசு என்று சொல்லப்படும் ஆன்மா சிற்றறிவான நிலை, சிறிய தொழில்களை செய்யக்கூடிய ஒரு நிலைதான் பதியிலிருந்து வந்த பசுவாகிய ஆன்மாவின் நிலை. ஆகவே கடவுள் என்பது ஒரு பெரிய நிலை, பேரறிவான நிலை, பெருந்தொழிலை நடத்துபவர் கடவுள். ஆன்மா என்பது சிற்றறிவான ஒரு நிலை, சிறிய தொழில்களை செயல்படுத்தும் நிலை. இப்போது இந்த ஆன்மா என்பது பதிக்கும் பாசத்துக்கும் இடையில் கட்டுப்பட்டு நிற்கின்றது. பதி, பசு, பாசம். பசு என்பதுதான் ஆன்மா, ஓ உயிர். இப்போது இந்த நடுநிலையில் இருக்கும் நீங்கள் இந்த உயிரை பார்ப்பீர்களாக இருந்தால், உயிரின் இயல்பு சிற்றறிவு சிறு தொழில் என்று சொல்லிவிட்டேன். அப்போது பாசத்தை பற்றி பார்க்கும்போது அது சடப்பொருள் என்று சொல்லிவிட்டாச்சு. இப்படி பார்க்கும்போது இந்த பசு என்று சொன்ன ஆன்மா இந்த நடுநிலையில் இருந்து கொண்டு ஆன்மாக்கு சொந்தக்காரனான கடவுளை நோக்கி செல்லலாம். அதுதான் சரியான வழி. ஆனால் இந்த உலகியலில் அந்த உயிர் இருக்கும்போது இந்த உலகியல் வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி அது எப்பவும் பாசத்தை நோக்கித்தான் போகின்றது. அதாவது மலத்தை நோக்கி, நல்லதை நோக்கி போவதற்கு அதற்கு உலகியலில் வாழும்போது அதற்கு முடியாத நிலை இருக்கின்றது. அதற்கு உதாரணமாக சொல்ல வேணுமென்றால், நாங்கள் இப்போது ஒரு இடத்தில் சாப்பிட இருக்கின்றோம். அந்த சாப்பாட்டில் எல்லோரும் எங்களுடைய சங்கத்துக்கு சாப்பாடு வருகின்ற வையுங்கள். சாப்பாடு பல வகையான சாப்பாடு வரும்போது அதில் ஒரு சாப்பாடு நல்ல சைவ சாப்பாடு, நல்ல உடலுக்கு உகந்த சாப்பாடாக இருந்தாலும், அதே மேசையில் ஏதாவது சிற்றுண்டி மாதிரி உதாரணத்துக்கு ஒரு பிட்சா ஆண்டு வைப்போம் இருக்குமாக இருந்தால், எங்களுடைய மனம், பக்குவப்படாத மனம் அந்த பிட்சாவை நோக்கித்தான் போகும். அதாவது அந்த பிட்சா உணவுகளை பொறுத்தவரையில் கெட்ட உணவு, அதாவது அது உடலுக்கு உகந்ததல்ல. அப்படி இருந்தும் மனம் அங்கே தான் இழுத்து செல்கின்றது. ஆகவே இந்த உலகியலில் ஆன்மீகத்தில் இல்லாமல் உலகியல் வாழ்க்கையில் சுழண்டு கொண்டிருப்பவர்கள் இந்த பதி, பசு, பாசம் என்ற நிலையில் இருக்கும்போது எப்பவும் பாசம் என்ற சொல்லிய மலத்தை நோக்கித்தான் அவர்களுடைய மனம் நாடுகின்றது. ஆனால் அவர்கள் பதியின் ஒரு பகுதி கடவுளின். அவர்கள் பதிக்கு கிட்ட இருந்தாலும் பாசத்துக்கு கிட்ட இருந்தாலும் நடுநிலையில் இருப்பதால் கூடுதலாக அவர்கள் பாசத்தை நோக்கித்தான் அந்த ஆன்மா ஈடுபடுகின்றது. ஆதலால் தான் இந்த ஆன்மா போய் ஆணவ மலத்தில் சிக்கிக்கொள்ளுகின்றது, மலங்களில் சிக்கிக்கொள்ளுகின்றது. அப்போ இந்த மலங்களில் சிக்கிக்கொண்டு அந்த மலங்களிலே இருந்து உலகியல் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு அதிலிருந்து விடுபட்டு வருவதற்காகத்தான் இந்த உலகத்தையோ இந்த பொருட்களையோ எல்லாவற்றையுமே மாயா மலம் மூலம் இறைவன் படைத்து இந்த உயிர்களை அந்த மலங்களிலிருந்து ஈடேற்றுவதற்காக அவர் தன்னுடைய உதவிக்கரங்களை நீட்டுகின்றார். அப்படி இருந்தும் அதை எத்தனை உயிர்கள் உணர்ந்து அந்த வாழ்க்கையில் ஈடுபடுகின்றது என்பது மிகவும் குறைவு. இருப்பினும் தொடர்ச்சியாக தங்களுடைய சாதனைகளை செய்து, பயிற்சிகளை செய்து, ஒரு நேரம் அந்த ஆணவ மலத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதுதான் இந்த பதி, பசு, பாசம் என்ற கொள்கையின் விளக்கம். அதை பற்றி கூடுதலாக பார்க்க வேண்டும், முழுவதையும் சேர்த்துத்தான் பார்க்க வேண்டும். இன்று அவர் சிவ தத்துவத்தை கேட்டபடியால் அதை மாத்திரம் இந்த குறுகிய நேரத்தில் விளக்கம் கொடுக்கின்றேன். ஆகவே இந்த நிலையில் இருந்து ஆன்மாவை காப்பதற்கு ஆணவ மலத்திலிருந்து தான் இறை தன்னுடைய சிவ தத்துவம் என்று சொல்லப்படும் சுத்த மாயையில் இருக்கும் ஐந்து இடங்களுக்கு அவர் தன்னை இறக்கி கொண்டு வருகின்றார் என்பது சைவ சித்தாந்த கோட்பாடு. அதாவது சிவன் எப்பவும் இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்க சக்திதான் அந்த செயல்களை செயல்படுத்துகின்றது என்பது உங்களுக்கு தெரியும். அது சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதேபோல் இந்த சிவ சத்துவத்தில் சிவன் தன்னுடைய தடத்த நிலையான சிவ தத்துவத்தில் இருந்து, அதாவது ரெண்டு நிலையை பற்றி முந்தி ஒரு முறை சொல்லியிருந்தேன். கடவுள் நிலை ஒன்று சொரூப நிலை, மற்றது தடத்த நிலை. சொரூப நிலையில் இருக்கும் கடவுள் இந்த உலகத்தில் எல்லா மக்களுக்கும் பொதுவான கடவுள். அது சிவனாகவும் இருக்கலாம், அல்லாவாகவும் இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். ஆனால் அதற்கு கீழே தடத்த நிலையில்தான் உயிர்களுக்கு உதவுவதற்காக சிவ தத்துவம் மூலமாக சிவன் இறங்கி வருகின்றார். அப்படி வரும்போது அதில் கூட தான் நேரடியாக ஈடுபடாது, தனது சக்தியை வைத்து அந்த செயல்பாட்டை செய்ய தொடங்குகின்றார். ஆகவே அந்த சிவ தத்துவத்தில் முதலாவது தத்துவமாக சிவ தத்துவம் தொடங்குகின்றது. அவர் சக்தியை தனக்கு அடுத்ததாக அந்த பணியை செய்வதற்காக சக்தி தத்துவத்தை உருவாக்குகின்றார். அதைத் தொடர்ந்து சதாசிவ தத்துவத்தையும், அதைத் தொடர்ந்து ஈஸ்வர தத்துவத்தையும், அதைத் தொடர்ந்து சுத்த வித்தை என்று சொல்லப்படும் ஐந்தாவது தத்துவத்தையும் உருவாக்கி, அந்த தத்துவத்திலிருந்து கீழே வந்து மாயா மலங்களை எல்லாம் உருவாக்கி, தனு கரண பூவன போகம் என்று சொல்லப்படும் உயிருக்கு தேவையான எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் உருவாக்கி, இந்த உயிரை அந்த ஆணவ மலப்பிடியிலிருந்து விடுவிப்பதற்கு கண்மம், அதாவது செய்த நல்வினை தீவினைகளிலிருந்து விடுவிப்பதற்குரிய எல்லா விடயங்களையும் செய்து அவர் இந்த உயிர்களுக்கு உதவி செய்கின்றார் என்பதுதான் அந்த சிவ தத்துவத்தின் நோக்கம். அதற்கு கீழே வித்யா தத்துவம் என்று ஏழு இருக்கின்றது. அதற்கு கீழே பிரகிருதி மாயையில் மிச்ச 24 தத்துவங்கள் இருக்கின்றன. அவற்றை பற்றியெல்லாம் முதல் பார்த்து விட்டோம். பேருந்தின் தேவையான நேரத்தில் இன்னொரு முறை விரிவாக போவோம். ஆகவே இந்த அன்பர் கேட்ட சிவ தத்துவ கோட்பாடு, சிவ தத்துவம் என்பது ஐந்து. அந்த ஐந்து நிலையிலேயும் இறை கீழே இறங்கி வந்து உயிர்களுக்கு தேவையான விடயங்களை செய்து அந்த உயிர்களை ஆணவ மலப்பிடியிலிருந்து இறுதியாக வெளியே கொண்டு வந்து ஆணவத்தை செயலற்றதாக்கி அதை இறையடியில் அந்த உயிர்களை அடைவதற்கு உதவி புரிகின்றது. இதுதான் சிவ தத்துவம். ஒரு சுருக்கமான முறையில் உங்களுக்கு அதை தந்திருக்கின்றோம். ஸோ அதான் அந்த அன்பர் கேட்ட கேள்வி. அதை அந்தளவு தான் என்று கூற முடியும் இந்த நேரத்திற்குள். என்றபடியால் மேலும் நாங்கள் இந்த தத்துவங்களை விரிவாக இன்னொரு முறை பார்க்க வேண்டுமென்றால் நாங்கள் இன்னொரு முறை பயந்து பார்க்கலாம். அவர் கேட்டதற்காக அந்த தகவல் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மற்றது இனி எங்களுடைய சாதனையை பற்றி சிறிது பார்ப்போம். இன்றைய சத்சங்கத்தில் எங்களுடைய சாதனைக்கு நாங்கள் வருவோமாக இருந்தால், எங்களுடைய 48 மண்டல சாதனை நன்றாக நல்ல முறையில் போய்கொண்டிருக்கின்றது. பலரும் செய்கின்றார்கள். பலரும் அந்த சாதனையில் கேள்விகள், தங்களுக்குரிய வரும் அனுபவங்களை என்னுடன் தனிப்பட்ட முறையில் பங்கெடுத்து கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆதலால் என்னுடைய நேரம் முழுத்தலையும் அவர்களுக்கு சேவையில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றேன். என்றபடியால் பலரும் தனிப்பட்ட முறையில் வந்து கேள்விகள் கேட்டு தங்களுடைய உடலில், மனதில், தங்களுடைய பயிற்சியில் ஏற்படும் அனுபவங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த முறை எங்களுடைய சங்கத்தை பொறுத்தவரையில் 48 மண்டல சாதனை நல்ல முறையில் சென்று கொண்டிருக்கின்றது. அதை செய்பவர்கள் தொடர்ந்து உன்னதமாக செய்யுங்கள். இன்னும் பல நாட்கள் இல்லை, இன்னும் 18 மாத்திரமே இருக்கின்றன. ஆகவே உங்களுடைய சாதனையை தொடர்ந்து செய்து அந்த நிலையை நீங்கள் அடைய வேண்டும். ஏதாவது கேள்விகள் இருந்தால் மற்றவர்கள் போல் கேள்வி கேட்காதவர்கள் என்னுடன் தொடர்பு கொள்ளலாம். அல்லது இப்படியான சத்சங்கத்தில் நீங்கள் உங்களுடைய தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சாதனையை தொடர்ந்து செய்யுங்கள். சாதனை 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 என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு பாபாஜியுடன் சேர்ந்து விடை காணுவதற்கு உங்களை எடுத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ.